நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
SBS தமிழின் இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். காசாவை நோக்கி இஸ்ரேலிய படைகள் தரைவழி படையெடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில், கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் 48 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உணவு பற்றாக்குறையால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 435 எட்டியுள்ளது. இதன் மூலம் காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 65,140 கடந்துள்ளது. காயம்பட்டவர்களின் எண்ணிக்கை 165,925 ஆக பதிவாகியுள்ளது. மறுபுறம் ஹமாஸ் தரப்பில் 48 இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து தோஹாவில் இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற அவசர உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் அரபு லீக் நாடுகள் உட்பட இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பில் அங்கம் வகிக்கும் 57 நாடுகள் பங்கேற்றன. இந்த அவசர சந்திப்பை ஏற்பாடு செய்த கத்தார் அரசு தலைவர் தமீம் பின் ஹமத் அல்தானி அரபு பிராந்தியத்தை நோக்கிய இஸ்ரேலின் விரிவாதிக கண்ணோட்டம் குறித்து எச்சரித்திருந்தார். இஸ்ரேலின் தாக்குதலை கோழைத்தனமான பயங்கரவாத செயல் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காசா தொடர்பான பேச்சுவார்த்தைகளை சீர்குலைப்பதுதான் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் நோக்கம் என கத்தார் அரசு தலைவர் தெரிவித்திருக்கிறார். பஹ்ரைன், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் எங்களது இராணுவங்களுக்கிடையே அவசர ஆலோசனைகள் ஏற்கனவே நடந்து வருவதாகவும், கூட்டு பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் வளைகுடா தடுப்பு திறன்களை செயல்படுத்த ஒருங்கிணைந்த இராணுவ கட்டளைக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. லிபிய நாட்டு கடற்பகுதியில் 74 பேருடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் 13 பேர் மட்டுமே தப்பியிருப்பதாக ஐநா அகதிகள் முகமை தெரிவித்துள்ளது. இதில் பெரும்பாலானோர் சுடானிய அகதிகள் என கூறப்படுகிறது. புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பின் கூற்றுப்படி இப்படகு தீப்பற்றியதில் குறைந்தது 50 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. பாதுகாப்பான சட்டரீதியாக புலம்பெயர்வதற்கான வழிகள் குறைந்த அளவிலான மக்களுக்கு மட்டுமே இருப்பதாக கூறியுள்ள ஐநா அகதிகள் முகமை, சூடானில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது மட்டுமே உண்மையான தீர்வாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளது. அப்படி போர் முடிவுக்கு வந்தால் மக்கள் பாதுகாப்பாக சூடானுக்கு திரும்புவார்கள் என்றும், இதுபோன்ற ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்றும் ஐநா தரப்பு கூறியுள்ளது. ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பியாவை சென்றடைய என்னும் அகதிகள் மத்திய தரைக்கடல் வழியாக இவ்வாறான கடல் வழி பயணங்களை முயற்சித்து வருகின்றனர். சமீபத்திய தரவுகளின்படி இந்த ஆண்டு மத்திய தரைக்கடல் வழியாக பயணங்களை மேற்கொண்ட 456 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 420 பேர் காணவில்லை என கூறப்படுகிறது. கடந்த 2011 லிபியாவில் கடாஃபி ஆட்சி வீழ்த்தப்பட்டதன் முதல் ஐரோப்பியாவுக்கு செல்ல என்னும் புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது அகதிகளின் முக்கிய பாதையாக லிபியா உள்ளது. சூடானில் இராணுவத்திற்கும் துணை இராணுவ படைக்கும் தொடர்ந்து வரும் இராணுவ மோதல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 140,000 சூடானிய அகதிகள் லிபியாவில் தஞ்சமடைந்திருக்கின்றனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையே அரசியல் ரீதியிலான முறுகல் நிலை நீடித்து வரும் நிலையில், துபாயில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையே நடந்த ஆசிய கோப்பை போட்டியின் முடிவில் பாகிஸ்தான் அணியுடன் இந்திய அணியினர் கைகுலுக்காதது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்ற பின்னர் பாகிஸ்தான் அணி வீரர்களுடன் இந்திய அணி வீரர்கள் கைகுலுக்காமல் சென்றது தொடர்பாக இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் கருத்து தெரிவித்திருக்கிறார்.
See, I think we had perfect our government and BCCI, we were aligned together in strength rest. We came here, we took a call, and I feel we came here just to play the game. I think that's and we gave the proper reply.
இந்திய அணி கைகுலுக்காமல் சென்றதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக போட்டிக்கு பிந்தைய பரிசீலிப்பு நிகழ்வில் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி ஆஹா கலந்து கொள்ளவில்லை. விளையாட்டிற்குள் அரசியலை கலப்பது விளையாட்டின் உணர்வுக்கே எதிரானது என விமர்சித்திருக்கிறார் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவருமான மொஹிசின் நக்வி. இந்த விவகாரத்தில் போட்டி நடுவர் ஆண்டி பைக்ராஃப்ட் மீது குற்றம் சாட்டிய பாகிஸ்தான் தரப்பு அவரை நீக்க வேண்டும் என கோரியிருந்த நிலையில், அந்த கோரிக்கையினை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நிராகரித்திருக்கிறது. பாகிஸ்தான் சவுதி அரேபியா நாடுகளுக்கு இடையே மிக முக்கியமான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பாகிஸ்தான் அல்லது சவுதி அரேபியா ஆகிய இரு நாடுகளில் எந்த ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது இரு நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்படும் என பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு, பிராந்திய மற்றும் உலகளாவிய ஸ்திரத்தன்மை மீது எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை ஆய்வு செய்வோம் என தெரிவித்துள்ளார். ஈரான், ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், இஸ்ரேலின் பிராந்திய அச்சுறுத்தல் உள்ளிட்ட இராணுவ அச்சுறுத்தல்களை சவுதி அரேபியா எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் அண்மையில் பாகிஸ்தானுக்குள் இந்தியா தாக்குதல் நடத்திய நிலையில் வரும் காலங்களில் அவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் அது இந்தியா சவுதி அரேபியா உறவில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. பாகிஸ்தான் சவுதி அரேபியா இடையே நீண்டகால இராணுவ உறவு இருந்து வருகிறது. அதே சமயம் சவுதி அரேபியாவின் இரண்டாவது பெரிய வர்த்தக கூட்டாளி என்ற நிலையை இந்தியா கொண்டுள்ளது. அமெரிக்காவில் பாசிச எதிர்ப்பு அமைப்பாக அறியப்படும் ஆன்டி பாசிஸ்ட் எனப்படும் ஆன்டிஃபா அமைப்பை பயங்கரவாத அமைப்பு என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவரது ட்ரூத் சமூக ஊடகத்தில் கருத்து தெரிவித்துள்ள டிரம்ப், அந்த அமைப்பு நோய்வாய்ப்பட்ட ஆபத்தான தீவிர இடதுசாரிய பேரழிவு என்றும், அந்த அமைப்புக்கு நிதி அளிப்பவர்கள் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மையில் வலதுசாரி செயல்பாட்டாளரும் தீவிர டிரம்ப் ஆதரவாளருமான சார்லி கிரிக் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட டைலர் ராபின்சனுக்கு ஆன்டிஃபா தொடர்பு இருப்பதாக சர்ச்சை எழுந்த நிலையில் இப்படியான அறிவிப்பை டிரம்ப் வெளியிட்டிருக்கிறார். ஆன்டிஃபா எனப்படும் இந்த அமைப்பு ஒருங்கிணைக்கப்படாத அமைப்பாக அறியப்படுகிறது. அமெரிக்காவில் வலதுசாரி மற்றும் பாசிச சித்தாந்தங்களை எதிர்க்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகள் மற்றும் செயல்பாட்டாளர்களின் கூட்டமைப்பாக இது அடையாளப்படுத்தப்படுகிறது. அதே சமயம் இந்த அமைப்புக்கு என்று முறையான தலைவரோ தலைமையிடமோ இல்லை என்ற நிலையே இருக்கிறது. கடந்த 2020 வெள்ளையின காவல்துறை அதிகாரியால் கருப்பின இளைஞர் ஜார்ஜ் பிளாய்ட் கொல்லப்பட்ட போது நடந்த போராட்டங்களின் போதும் ஆன்டிஃபா அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கும் எண்ணத்தை டிரம்ப் வெளிப்படுத்தியிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய ராஜ்யத்திற்கான தனது 2 அரசு முறை பயணத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிறைவு செய்திருக்கிறார். இதன்போது அமெரிக்க நிறுவனங்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் $200 பில்லியன் முதலீடு செய்வது தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த நிலையில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது குறித்த விவகாரத்தில் ஐக்கிய ராஜ்யத்துடன் உடன்படவில்லை என பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் உடனான பத்திரிகையாளர் சந்திப்பின் போது டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். தாய்லாந்து கம்போடியா நாட்டு எல்லைகளில் மீண்டும் எல்லை மோதல் வெடித்திருக்கிறது. சர்ச்சைக்குரிய எல்லைப் பகுதியில் உள்ள வீடுகளைச் சேர்ந்த 20 அதிகமான கம்போடிய குடும்பங்களை அவர்களது வீடுகளுக்கு திரும்ப விடாமல் தாய்லாந்து படையினர் தடுப்பதாக கம்போடிய தரப்பு ஐநா தரப்புக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய எல்லை கிராமத்தில் 100 கம்போடிய போராட்டக்காரர்கள் மீது தாய்லாந்து படைகள் ரப்பர் தோட்டாக்களையும் கண்ணீர் புகை குண்டுகளையும் வீசியதாக கம்போடிய தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அதே சமயம் கம்போடிய வாசிகள் தாய்லாந்து பகுதியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளதாக தாய்லாந்து இராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 2 நடந்த 5 எல்லை மோதல்களில் 43 கொல்லப்பட்டதுடன் 3,00,000 மக்கள் இடம்பெயர்ந்தனர். இதன் பின்னர் போர் நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில் தற்போது 2 போர் நிறுத்த மீறல்கள் நடந்ததாக பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றன. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.